அவை நடுவே ஆவியானவர் பொல்லாவிகின்ற ஆவியானவர் சபை நடுவே ஆவியானவர் பொல்லாவிகின்ற ஆவியானவர். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஆயுஷ் தோத்திரம் அப்பா, உங்களுடைய பிரச்சனத்துக்கு ஆயுஷ் தோத்திரம். என் ஜபத்தை கேட்டு மறுத்தரவு தந்து கூட்டத்தை எல்லாவற்றையும் சரியாய் நேர்த்தியாய் நீ நடத்த வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் சபையை நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை நடத்துவீராய். நசிரே, நான் இயேசு நாமத்தில் சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. உட்காரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ரோமர் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு வாசிங்களே. செய்திக்கு சேர்க்கக்கூடிய வார்த்தை இல்லை, ஆனால் நீங்கள் அதை வாசித்தால் நல்லா இருக்கும் நம்புறேன். ரோமர் 10வது அதிகாரம் 1வது வசனம்.
சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பவும் ஆயிருக்கிறது.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் என்ன தெரியுமா, சகோதரரே இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அதுதான் என் விருப்பம், அதுதான் என் ஜபம், அதுதான் என் வேண்டுதல், வேறு எதுவும் கிடையாது என்று சொல்லி ஒரு அதிகாரத்தின் ஆரம்பத்திலேயே அவன் சொல்லுகிறான். என்ன, என் தேசத்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஐயா, நம்முடைய இருதயமும் எப்படிப்பட்ட பாரத்தினாலே நிறைந்திருக்க வேண்டும் பாருங்க. ஆண்டவரே, என் தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஐயா, அதுதான் என் பாரம், அதுதான் என் விருப்பம். ஆண்டவரே, என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஐயா என்ற அந்த பாரத்தினாலே ஒவ்வொரு தேவனுடைய மனுஷர்களும் நிறைந்திருக்கணும் பாருங்க. ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய இருதயத்திலும் அந்த பாரம் இருக்கிற பாருங்க இல்லையா. அந்த பாரம் இருக்கும் வரைக்கும் தேவன் சும்மா இருக்க மாட்டார். அது இருக்கும் வரைக்கும் தேவன் எங்களை வைத்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டார் பாருங்க. ஆண்டவர் ஏதாவது செய்து கொண்டே இருப்பார் இல்லையா. ஆகையினால இந்த பாரத்தினால் எங்கள் உள்ளம் நிறைந்திருப்பதாக, இந்த கூட்டங்கள் முடியும் வரைக்கும் நம்முடைய இருதயத்திலே நம்முடைய வாயிலே புறப்படுகிற வார்த்தைகளிலே ஒரு பலம் இருக்கட்டுக்கும் பாருங்க, தைரியம் இருக்கட்டு பாருங்க. தேசத்திலே கிராமங்களில் நடக்கிற கூட்டங்களில் ஆண்டவரை நீர் காரியத்தை செய்ய நாம் போகல ஆண்டவர், ஆனா நீர் செய்யணும் ஆண்டவர். அதற்காக வேண்டிய விண்ணப்பத்தோடு நாம் இந்த மாசத்தை அடுத்த மாசத்தை நாம் கடந்து செல்ல வேண்டும் சொல்லி கர்த்தருக்குள்ளே நாம் விரும்புகிறோம். ஆகையினாலே இன்றைய நாளில் என்னுடைய செய்திக்கு ஒரு தலையங்கம் கொடுக்க முடியும் சொல்லினார். துன்பத்தின் மத்தியிலே சுவிசேஷம், துன்பத்தின் மத்தியிலே நற்செய்தி, உபத்திரவத்தின் மத்தியிலே தேவனுடைய செய்தி, உபத்திரவத்தின் மத்தியிலே சமாதானத்தின் செய்தி. இந்தியா தேசத்திலே பாஸ்டர் ஜாக்கோப் அவருடைய சபைக்கு போயிருந்த பொழுது அவர் என்ன தெரியுமா சொன்னார், சுவிசேஷம் அறிவிக்காத ஒரு சபை அது செத்த சபை என்று சொன்னார். மிகவும் முக்கியமான காரியத்தில் இருந்து சபை விலகும் என்று சொல்லி சொன்னால் அது செத்த சபை. ஒரு சபைக்கு இருக்க வேண்டிய மிகவும் உயர்ந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா, நற்செய்தி பிரசங்கிப்பது. அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகளிலே அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்து தேவன் இருக்கிறார் என்பதை அற்புதத்தின் அடையாளத்தினாலேயும் திருஷ்டாந்தப்படுத்தி காண்பித்தார்கள். அற்புதத்தை செய்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கல விளங்குறதா. நற்செய்தியானது சபைக்கு கொடுக்கப்பட்ட உயர்ந்த ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. நம்முடைய போதகர் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவார் என்ன தெரியுமா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்காத சபை அது தேங்கிய தண்ணியை போன்றது என்று சொல்லி ஒரு வார்த்தை ஒன்று சொன்னது எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. தன் ஊழியத்தை கை கொள்ளாத கடைபிடிக்காத சபை அது தேங்கி நிற்கிற தண்ணியை போன்றது. அதுல என்ன இருக்கும் தெரியுமா, பூச்சிகள் வந்து அமரும், நாட்டம் எடுக்கும், இதுதான் அதுல நடக்கும் இல்லையா. துன்பத்தின் மத்தியிலே தேவனுடைய செய்தி, நற்செய்தி. அதற்கும் அதை பார்ப்பதற்கு முன்பதாக முன்னுக்கும் பின்னுக்கும் சில காரியங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். திருப்புகளுங்கள் மாற்கு 16வது அதிகாரம் 15வது வசனம். மாற்கு 16:15.
பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்.
திருப்பி வாசிங்க.
பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள்.
மத்தேயு 29:19-20 வாசிங்கள். 28:19-20.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம்
கொடுத்து
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவெறியன் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார்.
இங்கே அவர் காரியத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை முடித்து பரமேறுவதற்கு முன்பதாக கொடுத்த ஒரு கட்டளையாக இது காண்பிக்கப்படுகிறது. என்னது? நீங்க உலகமெங்கும் போங்கப்பா, சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. இது கட்டளையாக, இது வந்து நான் தெரிந்தெடுக்கக்கூடியது ஒன்றும் இல்லை. பின்னுக்கு பார்க்கிற வசனங்களை பார்த்தீங்கன்னா இன்னும் மேலானவைகளாக இருக்கிறது. இது தெரிந்தெடுப்பு கிடையாது, இதற்கு அழைப்பு நமக்கு தேவையில்லை. இது எல்லார் மேலும் கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். என்ன தெரியுமா? நற்செய்தி சொல்லுவது. என்னத்தை? ஆண்டவர் உனக்காய் மரித்தது உண்மை, உயிர்த்தது என்பது வரப்போகிறது உண்மை. அவருடைய ரத்தத்தினாலே காலகாலமாக நீ சுமந்து வருகிற பாவங்களை நீக்க முடியும், சாபங்களை முறித்து போட முடியும், பில்சூன்யங்களை அமைத்து விட முடியும் என்று சொல்லி நீ உலகமெங்கும் போய் என்ன செய்? பிரசங்கி. சொல்லு எங்க? உலகமெங்கும். இல்லையா? அடுத்தது வாசிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு கட்டளை கொடுத்திருக்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ஊழியத்தை இன்னும் ஒரு விதத்திலே பார்க்கிறார். அது இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு. 1 கொரிந்தியர் 9:16-17 வாசிங்கள். 1 கொரிந்தியர் 9:16-17.
சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு, உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது.
திருப்பி அந்த 2 வசனத்தை வாசிங்க, வடிவா கேளுங்க.
சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை.
ஐயா, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுல பெருமைப்படுவதற்கு எனக்கு எதுவும் கிடையாது. நல்லா கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல்ல கட்டளையாக கொடுத்தது ஒன்று, ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கிறது அதை விட மேலாக ஒன்று இருக்கிறது. வாசிங்க தொடர்ந்து.
அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது.
என் மேல விழுந்த கடமை இது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு அதை கட்டளையாக கொடுத்தார். கட்டளையாக கொடுத்த காரியத்திற்கு நாம் முடிவெடுக்க முடியாது, நாம் செய்தாக வேண்டும் இல்லையா? இன்னைக்கு இந்த தேசத்தில் பல கட்டளைகள் இருக்கிறது. சிகப்புல போகாத, போக முடியாது, கட்டளை இது. ஆகையினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ உலகமெங்கும் போக்க போப்பா, சுவிசேஷத்தை நற்செய்தியை பிரசங்கி, பிதாகுமாரன் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானத்தை கொடு. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் வாசிங்க? சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்டு எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த
கடமையாயிருக்கிறது.
ஐயா, கடமை என்றா என்னன்னு தெரியுமா? கடமை என்று சொன்னா என்னன்னு தெரியுமா? கடமை என்ன என்னன்னு தெரியுமா? ஐயா, உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பது உங்கள் கடமை. நீங்கள் அதுல இருந்து மாற முடியாது, அதுல இருந்து தள்ளியோட முடியாது. உங்கள் பிள்ளைகளால் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நாம் ஓடி போக முடியாது. ஏன்? அது எங்கள் மேல் விழுந்திருக்கிற கடமை, நாம் அதை செய்தாக வேண்டும் இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்னு சொல்லிச்சுன்னா, நற்செய்தி அது என் மேல விழுந்திருக்கிற கடமை ஐயா. ஏன் தெரியுமா? எனக்கா வேண்டி என் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், அவருக்கு நான் கடமை உள்ளவனாக இருக்கிறேன். ஆகையினாலே நற்செய்தி பிரசங்கிப்பது என்பது என் மேலே விழுந்திருக்கிற கடமை. இதுவரைக்கும் நாம் கட்டளையை நிறைவேற்றி இருக்கிறோமா, கடமையை நிறைவேற்றி இருக்கிறோமா என்பது கேள்விக்குரியதாகும். விளங்குறதா? கட்டளையை நிறைவேற்றி இருக்கிறோமா, கடமையை நிறைவேற்றி இருக்கிறோமா? அதை தொடர்ந்து வாசிங்க, இன்னும் நல்லா இருக்கிறது. வாசிங்க.
சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ.
சுவிசேஷத்தை நான் பிரசங்கியா விட்டா எனக்கு ஐயோ. ஐயோன்ற வார்த்தை விளக்குக. ஐயோ என்று சொன்னால் டேஞ்சர் சோன்ல நின்றுதான் ஐயோன்னு சொல்லி நாம் கத்துவோம். ஐயோன்றது நல்லொரு வார்த்தை கிடையாது. ஐயோன்னு சொல்லுகிறது பெருமைப்படுகிற ஒரு வார்த்தை கிடையாது. வேதம் நான் யோசித்தேன், ஆண்டவரே இப்படி பேசுகிற பொழுது பயந்து கேந்து போயிடுறாங்களோ தெரியாது. ஆண்டவரே நான் கடிஞ்சு கொண்டு பிரசங்கிக்கிறதா, ஆட்டி தேட்டி பிரசங்கிக்கிறதா, தொட்டும் தொடாமலும் பிரசங்கிக்கிறான்னு சொல்லி யோசிச்சேன். ஏ பலிபடத்தில் நிக்கிற பொழுது எப்படி சொல்லுகிறீங்களோ அப்படி சொல்லிடுற ஆண்டவர் சொல்லிடுற. ஐயோங்கிற வார்த்தை இனிமையானவைகள் அல்லவே. ஆனால் அப்படியானால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும்? அவன் ஒரு ஊழியக்காரன், பலருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனுஷன், பலருக்கு தேவ செய்தியை கொடுக்கிற மனுஷன், ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும்? கட்டளையா கடமையா எதிலே நாம் கருத்துள்ளவர்களாக இருக்கிறோம்? அதோடு சேர்த்து ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 10:14 வாசிங்க. ரோமர் 10:14
அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்?
அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ஐயா, கர்த்தருக்கு முன்பாக உண்மையின்படி நான் பேசுறேன். என்ன தெரியுமா, இதுவரைக்கும் கிராமங்களுக்குள்ள போய் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் நாம் கேட்பது அரிதாகும். ஆனால் பெரிய பெரிய சிட்டிகள்ல பல கூட்டங்கள் அங்கே நடந்தா அங்கே இங்கேயும் தான் கேள்விப்படுகிறோம். வணங்குறதா, நீங்கள் வந்திருக்கிற கிராம பக்கங்களில் இருந்து அங்கே சுவிசேஷ கூட்டம் நடக்கிறதுன்னு சொல்லி நாம் கேள்விப்பட்டது அரிதாகும். அதனாலே அந்த இடங்களுக்கு அனுப்புகிறது யார், மலைப்பிரதேசங்களுக்கு போவது யார், காடுகளுக்குள் கடந்து செல்வது யார் என்பது கேள்விக்குரியதாகும். சிட்டியிலே எவரும் கூட்டம் வைக்கலாம். பாருங்க, நல்ல வசதியுள்ள இருக்கிற இடங்களில் கூட்டங்கள் வைக்கிறது ஈஸி. ஆனா அது புளியண்டு நான் சொல்ல வரல, அது அவர்கள் செய்யட்டுக்கு. ஆனா அனுப்பப்படாவிட்டால் அவங்க எப்படி கேள்விப்படுவாங்க? கேள்விப்படாவிட்டா அவங்க எப்படி நம்புவாங்க? ஆகையினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கட்டளையும் அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய கடமையும் நம்மளை இந்த காலகட்டத்தில் ஏவி விடட்டுக்கும், அல்லாவிட்டால் எழுப்பி விடட்டுக்கும். நாம் தேவனுடைய காரியத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை தேசத்திலே நாம் செய்வதற்கு. ஏனென்று சொல்லி சொன்னால், நாம் ஒன்றும் தெரியாதவர்கள் போல இந்த தேசத்திலே இருந்திருக்கூடாது. தேசத்துல என்னவாவது நடக்கட்டுக்கும், எப்படியாவது போட்டுக்கும், மற்றவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லி இருந்திருக்கிறோம். உன்னாலும் என்னாலும் எது முடியுமோ அதை தேசத்துக்கு செய், ஜனங்களுக்கு செய். தேசம் ஒரு காலத்துல நல்லா இருக்கட்டு, அதற்கு முடியுமானவற்றை செய். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிவிட்டு வந்து அவனுடைய ஊழியத்தின் முடிவில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அது ஆச்சரியமானது, எனக்கு அது இன்றைக்கும் விளங்கிக் கொள்ள முடியாதது ஒன்று. என்ன தெரியுமா, 2 தீமோத்தேயு 4:1 வாசிங்க.
நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னம் ஆகுதலையும்.
அப்படியே 4 வசனத்துக்கு வாசிங்க, நேரத்து 4 வசனத்திலிருந்து
சத்தியத்துக்கு செவிய விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்.
வரும்,
நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவனாயிரு,
தீங்கழுவனுடைய
வேலையை செய், ஊழியத்தை நிறைவேற்று.
கொஞ்சம் போறீங்க இன்னைக்கு சுவிசேஷத்துக்கு பதிலாக கதைகள் கூடி போயிட்டு பாருங்க. நச்செய்தியை சொல்லுங்கடான்னு சொல்லிச்சுன்னா அடுத்தவங்க மட்டும் கதையை காய்ச்சிட்டு இருக்காங்க இந்த நாட்கள்ல. 4 வசனத்திலிருந்து திருப்பி வாசிங்க.
சத்தியத்துக்கு செவியை விளக்கி
ஒரு பக்கம்,
கட்டுக்கதைகள்
சத்தியத்தை விளக்கி வேற கதையில கொண்டிருக்க கூடாது. வாசிங்க தொடர்ந்து 4 வசனத்திலிருந்து
சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்.
கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் இது. வாசிங்க தொடர்ந்து,
நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு,
நீயோ எல்லாவற்றிலையும் மனத்தெளிவுள்ளவனாயிருந்து
தீங்கு அனுபவி.
இதான் நான் முதல்ல சொன்ன பாருங்க, துன்பத்தின் மத்தியில சுவிசேஷம். பின்னுக்கு நான் பல காரியங்களை நான் பார்க்க விரும்புறேன். வாசி,
சுவிசேஷகனுடைய வேலையை செய்.
சுவிசேஷ இந்த வேலை என்னையா, என்ன சுவிசேஷகனுடைய வேலை? வாசிங்க தொடர்ந்து,
ஏனென்றால் நான் இப்பொழுதே பான வழியாக வார்க்கப்பட்டு போகிறேன்.
ஊழியத்தின் முடிவு வந்துட்டு பாருங்க, அப்படி சொல்றேன் பாரு, நான் மறைக்க போறேன்ப்பா, நான் சாக போகிறேன் பாரு, அதுக்கு முன்னுக்கு சில வார்த்தைகளை நான் சொல்லிடுறேன். இந்த காலம் வரும் பாரு, வசனங்களை கேட்காமல் ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள், நீயோ அவைகளை கேட்காமல் தீங்கனுபவி. வாசிங்க தொடர்ந்து,
நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன்.
ஓட்டத்தை முடித்தேன்.
விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது.
நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார்.
எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னம் ஆகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார்.
எனக்கு பிடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடி இருக்கிறேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டம் என்று சொல்லி என்னத்தை தான் இந்த மனுஷன் சொல்றான்னு சொல்லி எனக்கு விளங்கவே இல்லை. பாரு, நல்ல போராட்டம் என்னையா, அந்த நல்ல போராட்டம் இயேசுவோடு இருக்கும் வரைக்கும் 33 வருஷத்துல 3 வருஷ ஊழியத்துல அவன் நல்லா பின்னாலும் முன்னாலும் திரிஞ்சான்னு நான் சொல்லுவேன். பெந்தெகொஸ்தே நாளுக்கு பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னா எனக்கு அவைகள் ஆச்சரியமானவைகளே. ஏன் தெரியுமா? இதோடு சேர்த்து நீங்க வாசிங்க 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 22 வாசிங்க.
அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன்.
இந்த வசனத்தின் கடைசிய வாசி, அந்த வசனத்தின் வாசிங்க. நான்
அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியினமாய்
பேசுகிறேன்.
நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன்,
நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன்,
அதிகமாய் அடிபட்டவன்.
அதிகமாக என்ன செய்யப்பட்ட?
அடிபட்டவன்,
அடிக்கப்பட்டப்பா. ஆனா முடிவில் என்ன சொல்றா? நான் நல்ல ஓட்டத்தை ஓடி முடிச்சிருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா நான் தான் அடி வேண்டதல்ல, அதிகமாய் வேண்டினவன். தொடர்ந்து வாசிங்க அந்த வார்த்தைகளை.
அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன்,
நான் இங்க அதிகமாக காவல். அப்படியே அந்த வசனத்தை வாசித்து முடிங்க, அதுக்கு அப்புறம் பேச வாசிங்க.
அநேகந்தரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறியுண்டேன், 3 தரம் கப்பச்சேதத்தில் இருந்தேன், கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், 6களால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரியாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் என் சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்கி.
ஐயா, இவ்வளவு காரியம் ஒரு மனுஷனை தாக்கினாலும் அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? இவை எல்லாவற்றை பார்க்கலும் சபையை குறித்த பாரம் என்னை நெருக்குகிறது. ஐயா, இந்த நாட்கள்ல இருக்கிற சுவிசேஷர்கள், இந்த நாட்கள்ல இருந்து நற்செய்தியை சொல்லுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பிரச்சனை, துன்பம், துயரம், வேதனை, அந்த பேச்சு, இந்த பேச்சு வேணா, அது சரியில்லை, இது சரியில்லை, அவங்க பேசிட்டாங்க, இவங்க பேசிட்டாங்க, அது அப்படி இல்லை, வேணா. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றான் தெரியுமா? என் சொந்த ஜனத்தினாலேயே எனக்கு பிரச்சனை வந்தது, என் சொந்த சகோதரனாலேயே எனக்கு பிரச்சனை வந்தது, ஆனாலும் சபை வாரம் என்னை நெருக்கி ஏவுகிறது. ஐயா, ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் பட்ட எல்லா பிரச்சனைகளையும் அவன் விடாமல் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. சாப்பிட்டான்னு சொல்லியெல்லாம் பட்டினியா கூட இருந்தாலும், நான் பசியா இருந்தேப்பா, நித்திரை இல்லாம இருந்த, வேதனையில இருந்த, ஆனா அங்க ஒரு காலம் எழுதப்படவில்லை நான் நற்செய்தியை சொல்லாமல் இருந்தேன், நான் நற்செய்தியை போக எனக்கு விருப்பம் இல்லாம இருந்தது, அவங்கள் நிமித்தம் நான் போகல, இவங்க நிமித்தம் நான் போகல, அவன் விருத்தம் நான் போகல, அது சரியில்லை நான் போகல. சபையை குறித்த பாரம் இருக்கிற மனுஷன் எத்தனை விதமான சோதனைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அவனை நிறுத்த முடியாது. ஐயா, அவன் போய்கிட்டே இருப்பான். ஏன்? அவர் வரும் பொழுது பிரசன்னமாகறதை விரும்புகிற எல்லாருக்கும் இதுதான் அவனுடைய நோக்கமாக இருந்தது, இதுதான் அவனுடைய ஷீலாக இருந்தது. அதனால ஓடினா, ஐயா ஐயா, இன்றைக்கு என்னுடைய கதையும் உன்னுடைய கதையும் தராசுல வைத்தால் ஒவ்வாதையா. இன்னைக்கு பேசுகிறவர்கள் அநேகம், நியாயம் சொல்லுகிறவர்கள் அநேகம், நியாயம் சொல்லாதவர்கள் அநேகம், சரி என்று சொல்லுகிறவர்கள் அநேகம், பிழை என்று சொல்லுகிறவர்கள் அநேகம், அப்படி செய்தால்தான் சரி என்று சொல்லுகிறவர்கள் அநேகம், ஆனால் ஆனால் இப்படி செய்தால் தான் சரி என்று சொல்லுகிறவர்கள் குறைவே. நல்ல போராட்டத்தை போராடினே. இல்லப்பா, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, தயவு செய்து எல்லாரும் கொஞ்சம் கேளுங்க. அதுக்குள்ள இருக்கிற காரியங்களை வச்சுதான் இந்த மனுஷன் பின்னுக்கு சொல்றான், நல்ல போராட்டத்தை நான் செய்தேன், விசுவாசம் இதுல நான் பிசக விடுகல. இன்றைக்கு பெரிய பிரச்சனைப்பா விசுவாசத்துல, சும்மா காரியத்துக்கெல்லாம் விசுவாசத்துல பிரச்சனை. அந்த வசனத்தை வாசிங்க, அந்த ரெண்டு வசனத்தை மூன்று வசனம். தயவு செய்து இதை வழங்கி கேளுங்க, தயவு செய்து இதை கேளுங்க, வாசிங்க.
அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின்
சந்ததியாரா. இதுக்கு மேல் பக்கம் எல்லாம் பவுல் தன்னுடைய படிப்பை குறித்து சொல்றான், தன்னுடைய அந்தஸ்து என்ன, நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் பேசுகிறேன், பைத்தியக்காரன் மாதிரி பேசுறேன், அதை விட்டுடுன்னு சொல்லிட்டு தான் பரச்சின்னு. அப்ப வாசிங்க,
அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம்.
நான் அதிகம், நான் மேலேப்பா. வாசிக்க தொடர்ந்து.
புத்தியினமாய் பேசுகிறேன்,
புத்தியினமா நான் பேசுகிறேன், புத்தியினமா நான் பேசுகிறேன். வாசிங்க தொடர்ந்து.
நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவதியில் அகப்பட்டவன்.
பாருங்க, அநேக நேரம் அவன் சாவுக்கு பக்கத்தால் நடந்து போனான் பாருங்க, அநேகம் தடவை. தொடர்ந்து வாசிங்க.
யூதர்களால் ஒன்று உரிய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன்.
அவன் அடிக்கப்பட்டான். இன்றைக்கு சும்மா முறிவினாலே நாம சுவிசேஷம் அவளைப்பு எல்லாம் போயிருது, சுவிசேஷ பாரம் எல்லாம் போயிருது. ஐயா, சுவிசேஷம் என்று சொன்னாலே பாடுதான். வாசிங்க தொடர்ந்து.
3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறியுண்டே,
கல்லறி கூட வேண்டுனா.
3 தரம் கப்பச்சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன்,
போக்கினேப்பா.
அநேகந்தரம் பிணையாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய எனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய எனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரியாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண்விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபையை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நெருக்கி நாள்தோறும் நெருக்குகிறது.
ஐயா, நெருக்குகிறது. இது எல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லப்பா. நித்திர இல்லாம போனது, அடிபட்டது, பிரச்சனைப்பட்டது, என்ன பேசினாங்க, இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா சபையை குறித்த பாரம் என்ன நெருக்கியாகுகிறது. அவன் ஒரு நாளும் தச்செய்தி சொல்லுகிறத நிறுத்தவே இல்லைங்க. பெண்ணுக்கு வந்து என்ன சொல்றான் தெரியுமா? இது இல்ல, எனக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியுமா? அந்த வார்த்தைக்கு மேல இந்த வார்த்தைகள் எழுதியிருக்க, இந்த வார்த்தைகளை கொண்டு வந்து அந்த வார்த்தைக்கு மேல எழுதியிருக்கணும். கடைசியில் வந்து சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன். வாசிக்கிறவன் இவனுக்கு பைத்தியம்னு சொல்லியிருப்பான். உனக்கு பைத்தியம், உனக்கு இவ்வளவு காரியத்துக்குல கஷ்டப்பட்டு வந்துட்டு சொல்றான், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேப்பா, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். துன்பத்தின் மத்தியிலையும் அவன் நச்செய்தியை விடல பாருங்க, விடல விடல. அடுத்தது வாசிங்க, அப்போஸ்தலர் 8 அதிகாரம் 1-4 வரைக்கும். அப்போஸ்தலர் 8:1-4 வரைக்கும்.
அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம்
உண்டாயிற்று.
அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு
போனார்கள்.
தேவபக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம்
கொண்டாடினார்கள்.
சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரிகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடிவிட்டு சபையை பாழாக்கிக் கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்க.
4 வசனத்தை திரும்பி வாசிங்க.
சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள்.
அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக சபைகளுக்குள்ளே போய் சபை ஜனங்களை கொண்டு போய் கொலை செய்து அவர்களை சித்திரவதைப்படுத்தி கஷ்டப்படுத்துகிற பொழுது சபை என்ன நடந்தது? ஜனங்கள் எல்லாம் சிதறி ஓடினார்கள், எல்லாம் ஓடினார்கள். ஓடின ஜனங்கள் என்னையா செய்தாங்க? அவங்களுக்கும் கஷ்டந்தாப்பா, அவங்களுக்கும் துன்பம் தான், அவங்களுக்கும் பிரச்சனை தான். போன ஜனங்கள் என்ன செய்தாங்க? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. 4 வசனம்.
போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள்.
அவங்க சும்மா போகலைங்க, கஷ்டத்தின் மத்தியில பயந்து என்னையும் கொலை செய்திருவாங்க, என்னையும் அடித்து போடுவாங்க, என்னையும் ஜெயில போட்டுருவாங்கன்னு சொல்லி ஜனங்கள் சிதறி போய் செய்த மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? தங்க குடும்பத்தோட வீட்டுல இருக்குல்ல, தங்களுடைய எதிர்காலத்தை கட்டல, தங்க பிள்ளைகளை குறித்து கவனத்தோட அவங்க இருக்கல, அவங்க செய்த பெரிய காரியம் என்ன தெரியுமா? சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. உனக்கு எவ்வளவு துன்பம் இன்றைக்கு, எனக்கு எவ்வளவு கஷ்டம் இன்றைக்கு, இதெல்லாம் தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்க முடியுமா? ஆண்டவரே உமக்கு தெரியுமா? ஆண்டவரே என் பிரச்சனை உமக்கு தெரியுமா? வாராண்டா அவங்க வரல, நான் போறேன்னு சொல்லிச்சுன்னா இவங்க சரியில்லை, நான் போப்பறேன்னு சொல்லி விட்டா அது சரியில்லாம போகுது என்று சொல்லி சொல்ல முடியுமா? அல்லாஹ்விட்ட எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குதான், அதனால நச்செய்தி என்னால சொல்ல முடியல என்று சொல்ல முடியுமா? எல்லாம் ஒரு சாட்டு போக்குதான் என்பதை நாம் மறுக்க முடியாது. சிதறி ஓடினாங்க, துன்பம்யா பிரச்சனை. ஆனா அவங்க போய் சும்மா இருக்கல, சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. உன்னால முடிஞ்சது எதுவோ அதை செய். சுவிசேஷம் சொல்லுவதிலே பல விதம் இருக்கிறது பாருங்க. நீ ஜபம் பண்ணலாம், நீ கொடுக்கலாம், அல்லாவிட்ட நீ போகலாம். மூன்றும் பங்குள்ளவைகளாக விளங்குறதா? மூன்றும் பங்குள்ளவர்களாக. எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்க தெரியல, நான் 15 வயசு 14 வயசுல இருக்கல, என் பெரியம்மா எனக்கு சொன்னோரு வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாட்டிலும் போறவங்களோட சேர்ந்து போ, அவங்களுக்கு கிடைக்கிற பங்கு உனக்கும் கிடைக்கும். பேசவே தெரியாது, புற சுவிசேஷம் சொல்றதா நாங்க இல்ல, ஆனா நீ போறவங்களோட சேர்ந்து போ, அவங்களுக்கு கிடைக்கிற பங்கு உனக்கும் கிடைக்கும். 1 தெசலோனிக்கேயர் 2:2 1 தெசலோனிக்கேயர் 2:2
உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தி அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடைய தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம்.
ஐயா நாங்கள் முன்னே வாசிங்க திருப்பியத,
உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி
முன்னே
பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தி அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம்.
ஐயா முன்பு நாங்கள் பாடுகளை அனுபவித்தோம், ஆனாலும் அந்த பாடு எங்களை மூடல பாருங்க, அந்த பாடு எங்களை அசைக்கல பாருங்க. பாடுகள் பட்டிருந்தாலும் நற்செய்தி நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அது எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற கடமையாக இருக்கிறது, அது தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளையாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அது நான் சொல்லல என்று சொன்னா எனக்கு ஐயோ அப்பா. அப்போஸ்தல நடவடிக்கைகள் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அநேக உபத்திரவங்கள், அநேக கஷ்டங்கள், அநேக துன்பங்கள், ஆனால் எழுப்புதல் நடந்தது. அநேக கஷ்டங்கள், அநேக துன்பங்கள், அநேக துயரங்கள், அநேக இரத்த சாட்சிகள், அநேக சிறையிருப்புகள், அநேக அடிகள், ஆனாலும் தேவராட்சியம் வளர்ந்தது. மறக்க முடியாது, மறக்கவும் முடியாது. முந்தி நாங்கள் பாடுகளை அனுபவித்தாலும் ஆனால் உங்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக வேண்டி வந்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அப்போஸ்தலர் 16:22 வாசிங்க, இது நமக்கு தெரிந்த காரியம் என்றாலும் பரவாயில்ல. அப்போஸ்தலர் 16:22 வாசிங்க.
அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளை விட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுக்களும் கலன்று போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டியத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.
இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் முதல்ல உள்ளதுக்கே பிரசங்கப்பட்டு உடுப்பெல்லாம் கிழிச்சு அடிச்சு கொண்டு எங்க போட்டுட்டாங்க? சிறைச்சாலை போட்டுட்டாங்கப்பா. சிறைச்சாலையில போட்ட மனுஷனை தேவன் விடுதலை ஆக்கினா, அடியப்பா தப்பினோம் பிழைச்சோம் என்று ஓடி போறதை விட்டுட்டு சிறைச்சாலையில இருந்த சேவகனுக்கு சுவிசேஷம். யாருக்கு? சிறைச்சாலையில இருந்த சேவகனுக்கு. நானா இருந்திருந்தா பயந்து துடிச்சு அந்த, இங்க பாருங்க, நமக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிற பொழுது பேசவும் தெரியும், கதைக்கவும் தெரியும். ஆனால் காலமும் நேரமும் ஒரு மனுஷனை தேவனுக்கு முன்பாக ஒரு நாள் நிறுத்தும். அன்னைக்குத்தான் தெரியும் விஷயம் என்ன என்று சொல்லி. இன்னைக்கு எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நான் பேசுவேன், நான் சொல்லுவேன், அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அடிவாண்டினாங்க, உடுப்பெல்லாம் கிழிச்சு, இன்னைக்கு உடுப்பு கிழிச்சு, ஐயோ எனக்கு உடுப்பெல்லாம் கிழிச்சு நான் இனி போகவே மாட்டேன் சுவிசேஷம் சொல்ல, என்ன பேசிட்டாங்க நான் போகவே மாட்டேன் சுவிசேஷம் சொல்ல, எனக்கு அப்படி சொல்லிட்டாங்க போகவே மாட்டேன் நான் சுவிசேஷம் சொல்ல. இன்னைக்கு அநேக சுவிசேஷர்கள் மங்கி கொண்டு போகிறார்கள் தெரியுமா, ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் முடிவு வரைக்கும் அவன் அப்போஸ்தலனாகிய பவுலாகவே இருந்தான் என்பதை நாம் மறக்க கூடாது, மறக்கவே கூடாது. பாருங்க அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அடிவாண்டினதை காணாதா, உடுப்பெல்லாம் கிழிச்சிட்டாங்க பாருங்க, எல்லாம் சேர்ந்து ஜெயிலுக்கு கொண்டு போட்டுட்டாங்க, அதுவும் போதாதா? ஆண்டவர் ஐயோ பாவம் அவங்களை கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்துட்டா, சிறைச்சாலையில நிக்கிற சேவகனுக்கு சுவிசேஷ நடக்கு, துன்பத்தின் மத்தியில தேவனுடைய நச்சரிய. இன்னைக்கு உன்னை கொஞ்சம் எடுத்து தேவதராசுல வை, கொஞ்சம் எடுத்து தேவதராசுல வை, என்னையும் வைச்சு உன்னையும் வை, தேவதராசுல வை. ஆண்டவரு எனக்கு பிரச்சனை எவ்வளவு தெரியுமா, எவ்வளவு துன்பம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பேர் என்ன பேசிட்டாங்க, எவ்வளவு பேர் என்ன அப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு இவ்வளவு பேர் இப்படி சொல்லிட்டாங்க, நமக்கு அது தெரியுமா இது தெரியுமா, ஐயா இது உனக்கு தெரியுமா, அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த காரியங்கள் உனக்கு தெரியுமா, அப்போஸ்தலனாகிய பேதுரு செய்த காரியங்கள் உனக்கு தெரியுமா? தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. மனுஷனாய் பிறந்தவர்களுக்கு எதுலையும் கை வைங்க, ஆனா ரோசத்துல கை வைக்காதீங்க, அது டேஞ்சரஸ். அது இல்லை என்று சொல்லிச்சுன்னா சுவிசேஷ ஊழியத்துக்கு போய் இல்லாட்டி எங்கேயாவது இரு பேச, அடிச்சு சிறைச்சால போட்டாங்க, போட்டதும் போட்டாங்க, ஜெயில ஆண்டவர் தப்பி கிருபையினால ஓடி போயிருன்னு சொல்லிவிட்டா எழும்பி நின்று கொண்டு சுவிசேஷம் சொல்றாங்க, யாருக்கு? போர்ச்சேவகனுக்கு. வா நீ விசுவாசி, இன்றைக்கும் குடும்பம் ரட்சிக்கப்படும். நீ விசுவாசியா, ஏச விசுவாசிக்கிறாயா? அட பாவி பசங்கிறான் உங்களை, அதுக்குத்தானே உள்ளுக்கே போட்டது, அதை விடு. இப்ப உன் பிரச்சனை சொல்லு, உனக்கு விஷயம் தெரிஞ்சாத்தான் உன் பிரச்சனை சொல்லு, என்ன நீ ரட்சிக்கப்பட்டாத்தாயா எனக்கு வாழ்வு. அங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுல இருந்து எல்லாருக்கும் அவங்களுக்கு போதிச்சு கடந்துச்சு நான் பாக்குறேன். போஸ்தலர் 5:28-29 வாசிங்க.
நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ண கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னார்.
பாருங்க முதல்ல இவருக்கு கட்டளை கொடுத்துட்டாங்க, பாரு இயேசு குறித்து நீ பிரசங்கிக்க கூடாது. இயேசுவை குறித்து இவங்கெல்லாம் பெந்தகோஸ்து நாளுக்கு முன்பதாக ஒளிச்சு ஓடி திரிஞ்சு அமைந்து ஒன்றுமே வேணான்னு சொல்லி மீன் பிடிக்க போனார்கள். இவங்க என்ன சொல்றாங்க இப்ப வந்து ரெண்டு, அதுக்கு அவங்க சொல்லி வேதபாரர்கள் பரிசேயர்கள் அங்கே இருந்த தலைவர்கள் இயேசுவை குறித்து நீங்க பிரசங்கிக்கவே கூடாது, அவர் செத்து போயிட்டார். வெளியே வந்து ரெண்டு சொல்றாங்க என்ன தெரியுமா, அவங்க பிரசங்கிக்கிறாங்க இயேசு தான். அடுத்த வசனத்தை வாசிங்க.
அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அளித்திருக்கிறதுக்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் நமது வலதுகரத்திலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறோம். தேவன் நமக்கு கீழ்படுகிறவர்களுக்கு தந்தருள்ள பரிசுத்த
ஆவியை அவங்க சொல்லிட்டாங்க பிரசங்கியாதுன்னு சொல்லி. இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வந்து கேட்டவங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க, பாரு நீங்க நசரேனா இயேசு சிலுவையில இறங்கிங்க பாருங்க, அந்த இயேசுவை தேவன் சிலுவையில இருந்து எழுப்பி உயிர்ப்பிக்க பண்ணி அவர் தான் நமக்கு ரட்சகராக கொடுத்திருக்கிறான்னு உனக்கு தெரியுமா என்று சொல்லி விடுறாங்க. ஆனா அவங்களுக்கு முதல்லயே சொல்லி ஆச்சு, அதுக்கு முன்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இவங்க ஒன்றுமே வேணான்னு சொல்லி ஒழிச்சிருந்தாக்கள் பாருங்க. ஒன்றும் வேணாம், எனக்கு ஒன்றுமே வேணாம். அப்போ சில நடவடிக்கைகள்ல இருந்து நற்செய்தியை சொல்லுவதை குறித்து கற்றுக்கொள்ளுங்க. நிறைய இதுக்கு இதை விட கணக்கு இருக்குது, இதை விட ஏராளமான காரியங்கள் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் பட்ட பாடுகள் அது அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 2 Corinthians 11:22 அது ஒரு 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 சின்ன காரியமாக முடிச்சுட்டாங்க. தனித்தனியா நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மெய்சிலிருந்து போயிருவீங்க. பாருங்க பேதுரு என்ன சொல்லுகிறாரு தெரியுமா, ஐயா நீங்க சொன்னீங்க உங்களுக்கு நாங்க கீழ்ப்படிய போறது கிடையாது, நீங்க சொன்னீங்க பிரசங்கிக்க வேண்டாம் இயேசு கிறிஸ்து, ஆனா அங்க கீழ்ப்படிய மாட்டோம். ஏப்பா அவரை தேவன் மரித்தொழில் இருந்து உயிர்த்தெழுத செய்தார் என்பதற்கு நாங்க சாட்சிகளா இருக்கிறோமே. இன்றைக்கு உங்களுக்கு தேவன் செய்த சாட்சியை எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறீங்க, தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு செய்த உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன் நல்லா கேளுங்க. எனக்கு தெரியும், நல்லா தெரியும் எனக்கு இந்த விதத்துல சரியாத்தான் நான் பேசுறேன். அநேகர் கடந்த நாட்களிலே நடந்தவைகளையும் தேவன் செய்த நன்மைகளையும் வெளிக்காட்ட விருப்பம் இல்லை தெரியுமா, என்ன சொல்றேன்னு சொல்லி. கடந்த காலத்தில் தேவ சமூகத்தில் இருந்து புலம்பின நாட்கள் இருக்கிறது, அவைகளை திருப்பி புரட்டுவதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், எங்களை குறித்து என்ன யோசிப்பார்கள், என் குடும்பத்துல இப்படி ஒன்று நடந்ததா, எனக்கு தெரியுமெங்க நான் பேசுறதுல சரியா பேசுறேன்னு சொல்லி ஒருத்தரும் முழுச வேண்டிய அவசியமே இல்லை. அதை எப்படி சொல்லுவது? இப்ப எங்க குடும்பத்தை குறிச்சு என்ன நினைப்பாங்க, எங்க பிள்ளைகளை குறிச்சு என்ன நினைப்பாங்க? எனக்கு நல்லா தெரியுமெங்க, இங்க ஒருத்தன் சொல்றான், அதுக்கு நாங்க சாட்சிகளை சாட்சியை சொல்லு பாப்போம். எத்தனை பேருக்கு இன்றைக்கு சாட்சிகள் விசுவாசிகளுக்கு சொல்றாங்க, நீ விசுவாசிகளுக்கு சொல்லாத சாட்சிய ஏன் தெரியுமா? விசுவாசி உடனே சொல்லுவான், இது சித்தமா சித்தம் இல்லையா, சரியா சரி இல்லையா, பிழையா பிழை இல்லையான்னுவான். நீ சொல்லு, புதிதாக இருக்கிற ஜனங்களுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு சொல்லு, தேவன் இதை செய்தாருன்னு சொல்லி அவங்க நம்புவாங்க. விசுவாசிகளுக்கு சொல்லாது, அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க கையில பைபிள் இருக்கு பாருங்க, கணக்கு கதைப்பாங்க, கணக்கு பேசுவாங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லாத, நீ போய் வெளியில சொல்லு, இயேசு எனக்கு செய்தார் இப்படி, உனக்கு தெரியுமா, உன் ஆதி நாட்களை திருப்பி போடையா, திருப்பி போடு, துன்பத்தின் மத்தியிலே தேவ செய்தியை சொல்ல கத்துக்கள். வழங்குறதா, எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நீ போகாத சுவிசேஷம் சொல்ல. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நல்லா இருந்த நாட்கள் என்பது எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து 33 வருஷ வாழ்வுல 3 வருஷ ஊழியத்துல கடைசி ஆத்மாவை மனுஷனாக இருந்து கடைசி ஆத்மாவை எங்கே ஆதாயப்படுத்தினார் சொல்லி திரும்பி சொல்லுங்க.
சிலுவையில்
எங்க தெரியுமா ஆதாயப்படுத்தினார்? சிலுவையில. எப்படி இருந்து ஆதாயப்படுத்தினார் தெரியுமா? தண்ணியும் இல்ல குடிக்கிறதுக்கு, உடம்புல தெம்பும் இல்ல, ரெண்டு கையும் காலையும் அறைய விட்டுட்டு சுவிசேஷம் சொல்லுகிறார் ஆண்டவர். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? சுவிசேஷம் சொல்ல போக்கில கோலா குடிக்கிறோம், பண்டா குடிக்கிறோம். ஐயா குடிக்க வேணான்னு நான் சொல்லல, நல்லா குடிங்க. எல்லாம் குடிக்கிறோம், குடிச்சுக்கொண்டு சுவிசேஷம் சொல்ல முடியல, சொல்ல முடியல. ஏசு எப்ப என்ன, எப்ப கடைசி ஆத்மா? சிலுவையில், சிலுவையில. எல்லாரும் சிலுவைய மாத்திரம் தூக்கிட்டு திரிகிறோம் பாருங்க. ஆனா ஏசு கஷ்டத்தின் மத்தியில கடைசி அவர் ஆத்மாவை கொண்டு போயிட்டார். அவர் ஆத்மா விடமாட்டேன், எவ்வளவு துன்பம் துயரம் வந்தாலும் அந்த நோக்கத்தை நான் விட மாட்டேயா. இன்னைக்கு அநேகர் சுவிசேஷம் சொல்றோம், சுவிசேஷம் சொல்றோம், சுவிசேஷம் சொல்றோம் சொதப்பிடுறாங்க பாருங்க. நச்சதி சொல்றோம், நச்சதி சொல்றோம், நச்சதி சொல்றோம் சொல்லி என்னவோ எல்லாம் போட்டு அடிச்சு உடைச்சு. ஆண்டவர் சொன்ன சில காரியத்தை, ஒன்று ரெண்டு காரியத்தை பார்த்து நான் முடிச்சிடறேன். மாற்கு 5:19 வாசிங்க. மாற்கு 5:19
இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்திலும் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவைகளுக்கு அறிவி என்று சொன்னார்.
இங்க ஒரு மனுஷன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பண்டி கூட்டத்தில் பிசாசு பிடியில இருந்து ஆண்டவரா இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினார் பாருங்க. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? விடுதலை ஆக்கினார். அந்த மனுஷன் ஓடி வந்து என்ன தெரியுமா கேட்கிறான், ஆண்டவரே நான் உம்மோட வரப்போறேன், நான் உம்மோட வரப்போறேன், படகில் ஏறி போவோம். வெறும் ஏறி இருந்தா 13 அப்போஸ்தலர் ஆயிருப்பாங்க பாருங்க, ஏறதுக்கு ரெடி இல்லையா. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, வேணாப்பா நீ உன் வீட்டுக்கு போ, உன் ஊருக்கு போ. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, அப்படியா இருக்கு வாசிங்க.
இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில்
உன் இனத்தாரிடத்துக்கும்
உன் வீட்டுக்கு போய்
உன் வீட்டுக்கும் போய்
கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார்.
அவர்களுக்கு அறிவி. இன்றைக்கு அநேகருக்கு என்ன தெரியுமா, எங்களை குறிச்சு பேசுறேன்னா, எங்களுக்கு எல்லாம் இயேசுவோட இருக்கத்தான் விருப்பம் பாருங்க. ஆண்டவர் எத்தனை அற்புதத்தை செய்தாலும் நாம இயேசுவோட இருக்கத்தான் விரும்புறோம் இல்லையா? ஆனா ஆண்டவர் அங்க இயேசுவோட இருக்க வந்த மனிதனுக்கு சொல்றார் என்ன தெரியுமா, நீ உன் ஊருக்கு உன் குடும்பத்துக்கு போ, உன் உத்தரவிடத்துல போய் நான் சொன்னதை நான் செய்ததை சொல். எல்லாருக்கும் இயேசுவோட இருக்கத்தாப்பா விருப்பம், எனக்கும் தான் விருப்பம் இல்லையா? ஆனா இயேசு அந்த மனுஷனுக்கு சொன்னது என்ன தெரியுமா, நீ உட்டார் இடத்துல போப்பா, அவங்களுக்கு போய் நான் செய்தது என்னதுன்றதை சொல்லு, உன் உறவுகளுக்கு போப்பா, நான் என்ன சொன்னேன் என்ன செய்தேன்றதை சொல்லு. பிசாசினால் பிடிக்கப்பட்டிருந்தியே, ஜனங்கள் எல்லாம் உன்னை பார்த்தாங்க, எப்படி கதர்னா என்று சொல்லி அதை போய் சொல்லு. இன்றைக்கு ஏசி என்னை விடுதலை ஆக்கினார் ஐயா. காலகாலமாக குடியில இருந்தாய், காலகாலமாக கடல்ல இருந்தாய், காலகாலமாக கஷ்டத்தில் இருந்தாய், காலகாலமாக சமாதானம் இல்லாமல் இருந்தாய், காலகாலமாக குடும்பத்தில் பிரச்சனையில இருந்தாய், இவைகளை போய் சொல்லு. ஆனா நாங்க என்ன தெரியும் தெரியுமா, ஆராதனையும் ஆண்டவரும் அது போதுமானது. ஆராதனையும் ஆண்டவரும் அது போதுமானது. சபையும் ஆண்டவரும் அது போதுமானது. ஆண்டவர் சொன்ன, ஐயோ இது போதாதப்பா, இது போதாது, நீ போட்டாருக்கு முன்னோர் நடந்தது என்னன்றது சொல்லப்பா, நடந்தது என்னன்றது. லூக்கா 19:30 வாசிங்க.
உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷர் ஒருவலும் ஒரு காலம் ஏறுகிறார் கழுத குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய்
பாருங்க, எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கப்பா. முதல்ல சொன்னார் ஆண்டவர் என்ன தெரியுமா? உறவுகள் மத்தியில போப்பா, உறவுகள் மத்தியில போய் நான் சொன்னதை செய், நான் சொன்னதை உனக்கு என்ன நடந்தா அதை சொல்லு. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பாத்து என்ன சொல்ற, கிராமத்துக்கு போங்கப்பா, அங்க ஒரு காலம் ஒருத்தனும் ஏறி இருக்காத கழுதையை நீங்க பாப்பீங்க, அது அவளுங்க, அது அவளுங்க. ஆனா ஆண்டவர் சீசர்களை குறித்து புரிந்தோ தெரிந்தோ தெரியல, அவங்க கேள்வியை கேட்கறதுக்கு முதல்ல ஆண்டவரை பதில் சொன்னார் என்ன தெரியுமா? அவங்க ஏன் என்று சொல்லி கேட்பாங்க பாரு, கேட்டா நீயே சொல்லு அது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லு. ஏண்டா எங்களை குறிச்சு ஆண்டவருக்கு தெரியாதா? நாங்க பயங்கர ஆக்கள் பாருங்க, கம்ப்யூட்டர் மூலிய விட பயங்கரம் எங்களுக்கு இல்லையா? கம்ப்யூட்டர் யோசிக்காது எல்லாம் நாம யோசிப்போம், நாம யோசிப்போம். ஆண்டவர் சொன்னார் கிராமத்துக்கு போ, ஒரு நாள் மாதிரி இருக்காது கட்டப்பட்டு இருக்குதப்பா. அது அவள் இன்றைக்கு கட்டி இருக்கிறதைகளை அவிழ்ப்பதுதான் பிரச்சனை, அதுக்கும் சுவிசேஷர்களுக்கு இன்னும் பிரச்சனை. என்ற கேள்வி கேட்கிறாங்கப்பா, போனா கேள்வி கேட்கிறாங்க, ஏன் கூட்டிட்டு போறாய் அவரை? அவன் குடிச்சு இன்னும் சாகட்டுக்கும் விடு. ஏப்பா இந்த குடும்பத்தை கூட்டிட்டு போறீங்க? சமாதானம் இல்லாமல் குடும்பம் உடையட்டுக்கும் விடு. ஏப்பா இவங்களை கூட்டிட்டு போறீங்க? சந்தோஷம் இல்லாமல் அழிஞ்சு போகட்டுக்கும், கூட்டிட்டு போகாத. ஆண்டவர் சரியான ஒரு பதில் கொடுத்து விட்டபடியினால போனவங்க கழுதியோட வந்தாங்க, இல்லையோ இவங்க கழுதை இல்லாமத்தான் வந்திருப்பாங்க. ஆண்டவர் என்ன, அந்த கழுதை ஏன் என்று கேட்டா ஆண்டவருக்கு என்று சொல்லு. நாம என்னையா செய்யறோம்? சுவிசேஷம் சொல்றோம், சுவிசேஷம் சொல்றோம், சுவிசேஷம் சொல்றோம், நாமும் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம். யார கேட்டாலும் சுவிசேஷம் சொல்றோம், சுவிசேஷம் சொல்றோம், சுவிசேஷம் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அவளையா இயேசுவின் நாமத்தில் அவளு கட்டுக்கலை, அவளு சூனியங்களை உடைத்தறி ஓய் சொல்லு. இன்னைக்கு அநேகர் வசனத்தை வச்சு மற்ற காரியங்களை கதைக்கிறது போல சுவிசேஷம் சொல்றது இல்ல, வசனம் வச்சுட்டு இல்லாத பொருளாதெல்லாம் போட்டு வாங்குவாங்க பாருங்க. ஆனா நச்செய்திய சொல்லுங்க. அதே மாதிரி ஆண்டவர் சொன்னாரு, அவனுடைய வாயில நான் வார்த்தைகளை வைப்பேன்ப்பா, அவனுக்கு எதிராக ஒருத்தனை நிற்பது கிடையாது. அங்கு சொல்லுங்க, ஆண்டவருக்கு நான் அவுக்கிறேன்ப்பா, இதை யாரும் தொடக்கூடாது, இயேசுக்கு நான் கொண்டு போகணும். அவர் சொல்லி இருக்கிறார், முதல்ல உன் உற்றாருக்கு உறவினருக்கு போ சொல்லப்பா, அடுத்தது நீ எங்க போ? கிராமத்துக்குள்ள போ. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, கடைசியாக முதல்ல நாங்க வாசிச்சு பாருங்க, மார்க்கு 16:15 நீங்கள் புறப்பட்டு போய், அந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் புறப்பட்டு போய்
அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
நீங்கள் புறப்பட்டு போங்க, உலகம் எங்கும் போங்க. முதல்ல நீங்க எங்க? உறவினத்துல போங்க. அடுத்தது நீங்க கிராமத்துக்கு போங்க. அடுத்தது எங்க? உலகம் எங்கும் போங்கப்பா, போங்க. ஆனா நற்செய்தியை சொல்லுங்க, போங்க. கட்டுக்கள்ல இருக்கிறவங்களை அவளுங்க, போங்க. சமாதானம் இல்லாத ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களை இணைத்து வைத்து விட்டு வாங்கய்யா. எனக்கு இந்த செய்தி ஆயத்தப்படுத்த போன முறை அவனுடைய போதகர் போயிருந்த பொழுது ஒரு ஆர்மி கமாண்டருடைய குடும்பம் பிரச்சனையில இருந்ததாகவும், அந்த செய்தி முடிந்ததும் பிற்பாடு அவர் போய் தன்னுடைய குடும்பத்தோடு அவங்களுடைய குடும்பம் புரிகிற அளவில் இருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த குடும்பம் திருப்பி இணைக்கப்பட்டு எங்கட போதகரை அந்த ஆர்மி கமாண்டர் தேடி வந்ததாகவும் ஒரு செய்தி ஒன்று தந்தாங்க பாருங்க. அதுதான் என் உள்ளத்துல போய்கொண்டிருந்துச்சு. ஆயத்தப்படுத்த ஆயத்தப்படுத்த, அடே அப்பா இப்படி இப்படி ஏதாவது காரியம் இந்த முறையும் நடந்து, கட்டுக்கு இருக்கிறவன் கட்ட உடையணும், பிரச்சனையில இருக்கிறவனுக்கு சமாதானம் உருவாகணும், ஜனங்கள் ஒரு விதைக்கு ஒருவராலும் கேட்டிருக்காத வார்த்தைகளை இந்த முறை கேட்கணும். செய்தி ஆயத்தப்பட்டு இப்படியான காரியங்கள் ஒன்று மாறி தலைக்குள்ள போய் வந்து கொண்டே இருந்துச்சு பாரு. கடைசியாக லூக்கா 8:3 வசனத்தை வாசிங்க. லூக்கா 8:3
ஏரோவின் காரியக்காரனான ஊசாவின் மனைவியாகிய யோவன் நாளும் சூசன் நாளும் தங்கள் ஆஸ்திகளால் அவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள்.
அவங்க ஆஸ்திகள் நாள் என்ன செய்தாங்க? ஊழியத்திற்கு உதவி செய்தாங்க பாருங்க. அங்கால நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, 2 Corinthians 2:1 வாசிங்க. 2 இந்த வசனத்தை அப்படியே மைண்ட்ல வச்சிருங்க. 2 Corinthians 2:1 6 வரையும் வாசிங்க.
அந்தியின் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு
அறிவிக்கிறோம். சபைக்கு தேவையானது கிருபை அப்பா, வாசிங்க தொடர்ந்து.
அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில்,
அவங்க மிகுந்த உபத்திரப்பட்டு கொண்டுதான் இருந்தாங்க, வாசிங்க.
கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும்,
கொடிய கஷ்டத்தில இருந்தாங்கப்பா,
தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே,
அவங்க பரிபூர்ண சந்தோஷத்தினாலே
மிகுந்த உதாரத்துவம் ஆய் கொடுத்தார்கள்,
மிகுந்த உதாரத்துவமாக கொடுத்தாங்க.
மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும், தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன்.
பவுல் சாட்சி சொல்றாங்க, கேளுங்க, இந்த பாருங்க, அந்த சபை இருக்கு பாரு, அந்த சபை கஷ்டத்துல இருந்துச்சு, அந்த சபை துன்பத்துல இருந்துச்சு, அந்த சபை வறட்சியில இருந்துச்சு, ஆனா தேவ கிருபை இருந்துச்சு பாரு, அதனால அவருடைய திராணிக்கு மேலாக அவங்க கொடுத்தாங்க என்றதற்கு நாங்க சாட்சிகளாக இருக்கிறோம். ஐயா, உன் குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்குன்றது நான் கேட்கவே மாட்டேன். உன் குடும்பம் நல்லா இருக்கிறான்றதையும் நான் கேட்க மாட்டேன். உன் குடும்பம் வறட்சியில இருக்கிறான்னு சொல்லியும் நான் கேட்க மாட்டேன். உன் குடும்பம் துன்பத்தில் இருக்கிறான்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன். ஆனா உன் குடும்பத்துல தேவனுடைய கிருபை இருக்கிறதா என்பதை மாத்திரம் நான் கேட்பேப்பா. அப்படி இருந்தா நீ என்ன செய்வ தெரியுமா? உன் திராணிக்கு மேலாக தேவ ஊழியத்தை செய்வதற்கு கொடுப்பாய். இங்க பாருங்க, நீங்க எல்லாம் கொடுக்கற இல்லைன்னு சொல்லி நான் பேசவே மாட்டேன். ஒவ்வொரு முறையும் நாம கூட்டங்களை ஆயத்தப்படுத்துகிற பொழுது நீங்கள் கொடுத்து தேவனுடைய நாமத்தில் இவங்களை சந்தித்து மீதியாக 12 கூடையில அள்ளினாங்க, நாங்க மீதியாகவும் வச்சிருக்கோம், வழங்குறதா என்ன சொல்றேன்னு சொல்லி. அங்க நடந்த அற்புதத்துல 12 கூடையில் அள்ளினாங்க, ஆனா இங்க நடந்த அற்புதத்துல கூட்டங்கள் முடித்து நாம மிச்ச காசு பணங்கள் வைத்திருக்கிறோம். தேவ கிருபை நமக்குள்ள இருந்தாப்பா, நீ சுவிசேஷத்தை சொல்லியே ஆவா. துன்பத்தின் மத்தியில எவ்வளவு துன்பம் உனக்கு இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும், இதுல நீ பிசகாதேப்பா, இதுல தள்ளி நிக்காத. ஏண்டா, இது மாத்திரம்தான் எல்லார் மேலும் விழுந்திருக்கிற ஒரு காரியம் என்பதை நாம் மறந்து விடவே முடியாது. ஒருவேளை வரங்கள் ஒரு சிலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம், ஊழியங்கள் என்று சொல்லி ஒரு சில ஊழியங்கள் புரித்து கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனா நற்செய்தி என்பது வேதம் சொல்லுது என்ன தெரியுமா? அவருடைய கால்கள் அழகானவைகளாம், யாரு? சுவிசேஷருடைய பாதங்கள் அழகானவைகளாம். யாரு? நற்செய்தி சொல்லுகிறவர்கள், சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள். ஒருவேளை யோசிக்கலாம், ஐயா பாஸ்டர் தானே போகிறார், அங்க இருக்க குளிக்கணும், ஐயா ஐயா ஐயா, என் ஆண்டவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவருடைய பிரசன்னம் ஆகுதலை விரும்புகிற எல்லாருக்கும் அவர் கிரீடத்தை வச்சிருக்கிறார். அப்பா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், நல்ல ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக தேவன் வருகிற பொழுது கிரீடத்தோட வருவார் என்பதற்கு அசைக்க முடியாத ஒரு காரியம். ஆனா அவனுடைய வாழ்வில் அவன் பட்ட கஷ்டத்தை உன்னுடைய என்னுடைய வாழ்வில் சேர்த்து வைத்து பார்க்க முடியுமாப்பா? ஒருவேளை நீங்க சொல்லலாம், அவர் அப்போஸ்தலர் என்று சொல்லி. ஏனையா, சபையார் துன்பத்தின் மத்திலே சிதறடிக்கப்பட்டும் அவர்கள் சுவிசேஷத்தை கைவிடவில்லை, சபையார் தடுத்திருத்தில் இருந்தும் தேவ கிருபையில கொடுத்தார்கள், அதுலயும் அவர்கள் விடல. ஆகையினால நீங்க சொல்லாதீங்க அது அப்போஸ்தலன் என்று சொல்லி. சில பேர் சொல்லிக்கணும், இந்த விஷயத்துல மாத்திரம் அப்போஸ்தலர் போதகர் ரெண்டு வருவாங்க, மற்ற காரியத்துல பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் தேவ பிள்ளைகள் தானே என்று வருவாங்க. ஐயா, ஏமாத்தாம தேவராஜ்யத்தை பத்திப்பா, ஏமாத்தாத. தேவனுடைய சமூகத்தில் நின்று நற்செய்தி என்பது முதலாவது தேவனுடைய கட்டளை, இரண்டாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் இது எனக்கு மேல விழுந்த கடமை, மூன்றாவது இதை செய்யலன்னு சொல்லி சொன்னா எனக்கு ஐயோ, இது எப்படித்தான் இந்த வார்த்தை அவன் வச்சான்னு சொல்லி எனக்கு விளங்கலைங்க, எனக்கு விளங்கல. விளங்கினா விளங்கிக் கொள்ளுங்க, எனக்கு ஒன்றே ஒன்று விளங்குது, அவன் ஐயோண்டு முடித்தபடினால அது நல்லதில்லை என்று சொல்லி விளங்கு. அவ்வளவு தேவனுடைய சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா 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 ஹாலலூயா.